ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாழ்க்கையில் தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்றார் ஸ்ரீ பாரதியார். தெளிந்த நல்லறிவு, அறிவுன்றது வேறு, நல்லறிவுன்றது வேறு, தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்றார். அந்த தெளிந்த நல்லறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண் பிள்ளையுடைய அறிவு போல, அவளுடைய அறிவில் ஒரு ஓரத்தில் கூட ஒரு குற்றமோ குறையோ இல்லாட்டி ஒரு குழப்பமோ இல்லை. தெளிவாக பேசுகிறா, தான் என்ன நினைக்கிறோன்றத உணர்ந்து பேசுகிறா, எந்த விஷயத்தெல்லாம் தான் யோசிச்சுட்டும் யாரை பற்றி என்ன வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு அழகாக அனுபவித்து பேசுகிறா. வெறும் மெக்கானிக்கலாக சொல்கிறதில்லை. இப்போ பல சந்தர்ப்பங்களில் இந்த ஆத்மா அப்படின்ற விஷயத்தை பல பேர் நம்மெல்லாம் பேசும்பொழுது பார்த்தோம்னா, ட்ரையாக அதை பற்றி ஒரு உணர்ச்சி இல்லாமல், நான் ஆத்மா, ஆத்மா அழியாதது இப்படியெல்லாம் பேசும். அதே ரமண மகரிஷி, காஞ்சி மகாபிரியவா இவெல்லாம் ஆத்மா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வார்த்தையிலேயே ஒரு ஜீவன் இருக்கும். அனுபவம் இருக்கிற விஷயங்களில் மட்டும்தான் நம்மளால் ஜீவனோட பேச முடியும். இப்போ தானே ஒரு சாப்பாட்டை பற்றியோ வஸ்திரத்தை பற்றியோ இல்லாட்டி லௌகீகமான சுகத்தை பற்றியோ நம்மளால் ரொம்ப ஜீவனோட பேச முடியும். ஏன்னா அதை பற்றி ஒரு அனுபவம், ஒரு தாபம், அதில் ஒரு ஆழம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பெண் பிள்ளை ரொம்ப அழகாக பேசுகிறான். அதனால தான் ஒவ்வொரு வாக்கியமும் கல்லில் செதுக்கி வச்சு லோகத்தில் பிரகடனப்படுத்தலாம் போலே இருக்குது. தங்கத்தில் எழுதி வைக்க வேண்டிய வார்த்தைகள், அவ்வளோ வசதியான ஒரு வார்த்தைகள். நிஜமாகவே எத்தனை கோடி சந்ததி வந்தாலும் அத்தனை கோடி சந்ததிக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள் வாக்கியங்கள். பெண் பிள்ளை அழகாக 50வது வாக்கியத்தை சொல்கிறார். 50ன்னு சொல்லும்பொழுதே அதுக்குள்ளேயே 50 வாக்கியம் ஆயிடுத்து அப்படின்னு தோன்றுது. இப்போ தான் ஆரம்பித்தா போல இருக்குது. 50 வாக்கியங்கள், 50 நாளாக, அதுக்கு மேலே ஒரு 10 நாடுகளில் கேப் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு 50 நாளாக நம்ம வாழ்க்கையில் பாதியும் உறங்கி போகும்னு, 100 வயசு இருந்தோம்னா 50 உறங்கிப்படும்ன்ற. அதுபோல் இது 50வது வாக்கியம். இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. அழகா அவள் சொல்கிற வார்த்தைகளே ரொம்ப தேர்ந்த வார்த்தை. அதாவது பெண் பிள்ளையுடைய இந்த வார்த்தையை நாம் வேற வார்த்தை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போடவே முடியாது. தியாகராஜர் கீர்த்தனை, புரந்தரதாசர் கீர்த்தனை, ஊத்துக்காடு வெங்கடகவி இவருடைய கீர்த்தனைகள்லாம் நம்மளால் ராகம்லாம் மாற்றினோம்னா அதோட ஜீவன் போயிடும், மாற்றவே முடியாது. அந்த மாதிரி எழுதியிருப்பார். அவ்வளவு சிரேஷ்டம். விஸ்வாமித்திரரே வசிஷ்டர் வச்ச ராமான்ற பெயரை விட வேற ஒரு நல்ல பெயரை ராமனுக்கு வைக்கலாம்னு தேடிகிட்டே வராரா. எப்பன்னா தசரதனிடத்துலேருந்து ராமனை அழிச்சுண்டு போகிறார். சரையு நதிக்கரை வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். ராமனுக்கு முன்னாடி நடக்கிறார், ராமனுக்கு பின்னாடி நடக்கிறார், ராமனுக்கு வலதுகை பக்கம் இடதுகை பக்கமாக நடக்கிறார். கடைசியில் சரையு நதிக்கரை வந்தோடனே ராமா அப்படின்னு கூப்பிடுறார். அவ்வளோ நேரம் யோசனை பண்ணி பார்த்ததில் இவனுக்கு ராமன்ற திருநாமத்தை தவிர வேறு எந்த திருநாமமும் கரெக்டாக செட் ஆகாதுன்னு விட்டுட்டாராம். அந்த மாதிரி இதுக்கு பர்த்தி இல்லை. அந்த மாதிரி பெண் பிள்ளை வாக்கியம். இப்போ அக்ரூருக்கு அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை வேறு வார்த்தை போடலான்னு சொல்லி இதுக்கு சமானமாக குறைவாக வார்த்தைகள் சொல்லிடலாம், வாக்கியங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கு சமானமான ஒரு வார்த்தையை கொண்டு அக்ரூர் விஷயத்தை பேசிட முடியாது. வித்ரர் விஷயத்தை பேசலாம். அழகாக கண்ணனுக்கு கூழ் கொடுத்தேனோ வித்ரரை போலேன்னு சொல்லலாம். இல்லாட்டி வில்லையும் அம்பையும் வைத்து விட்டு போனேனோ வித்ரரை போலே அப்படின்னு சொல்லலாம். நிறைய சொல்லலாம். மகாபாரத யுத்தத்தை விட்டேனோ வித்ரரை போல. ஆனால் பெண் பிள்ளை சொன்ன அகமொழித்து விட்டேனோ வித்ரரை போலேன்ற வாக்கியத்துக்கு கரெக்டாக ஈக்குவலண்டாக ஒரு வாக்கியம் நம்மால் உண்டு பண்ணவே முடியாது. ஆழ்வார்கள் விஷயத்தில் கூட அவன் சிறியன் என்றேனோ நம்மாழ்வாரை போலே ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே அப்படின்னு பேசுகிறான். அப்போ ரத்ன சுருக்கமாக பேசுகிறான். ரத்ன சுருக்கம்னு சொல்லுவார். திருக்குறள் மாதிரி ரெண்டே ரெண்டு வரி தான், ரெண்டு அடியில் அவ்வளோ பெரிய விஷயங்களை ரொம்ப ஜோராக சொல்லிட்டார். ஒரு 1330 குரட்பாக்களில் இவ்வளோ விஷயங்கள் அவரால் சொல்ல முடிஞ்சது. அந்த மாதிரி இவர் சொன்ன வார்த்தையில் இல்லை இதை விட இந்த வாக்கியத்தை அழகாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அத்தனை விசேஷம் பெண் பிள்ளை வாக்கியம். இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. சபரி அழகா காட்டில் இருக்கா, மதங்க முனிவருடைய சிஷ்ய. அழகா அவள் மதங்கமணி ஒரு ஆசிரமத்து பக்கத்தில் அப்படி அலைஞ்சுட்டு இருந்தாள். இந்த ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறதை பார்த்து அவர்கள் டெய்லி குளிக்க போகக்கூடிய படித்துறையில் இருக்க கல்லெல்லாம் சரி பண்ணி அவர்கள் போகிற வர வழியில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் எடுத்து முதல்ல சரி பண்ணிட்டான். அவளோட அவள் சகோதரன் ரெண்டு பேரும் தான் வந்தா. அவள் சொல்லிட்டா இனிமேல் நான் அங்கேயும் வரல, இவர்களுக்கு கைங்கரியம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டான். ஒரு நாள் மதங்க மகரிஷிவை கைங்கரியம் பண்ணுறதை பார்த்து யாரம்மா நீ என்னெல்லாம் கேட்டான். நான் ஒரு வேடுவ ஜாதி பெண், நீங்கள்லாம் பண்ணுற தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சுசுருஷை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. தானாக வாலண்டியராக அழகாக ஒரு சுசுருஷை பண்ணுறா, பிரதிபலன் எதிர்பார்க்காம பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காம அன்னிலேருந்து அழகாக பண்ணின்றிருக்கா. அப்போ மதங்க மகரிஷி அவர் அழகாக வைகுந்தத்தை அடையிற சமயம் வந்துடுத்து. அப்போ சிஷ்யாள் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு எல்லாம் கேட்குறா. அப்போ அழகா சபரிக்கிட்ட கேட்குறார், உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னார். அப்போ உடனே அவள் கேட்டால், நீங்கள் முதல்ல எங்கே போகிறோம் அதை சொல்லுங்கோ அப்படின்னா. அழகா அவர் சொன்னார், மதங்க மகரிஷி நான் பகவானுடைய வைகுந்த லோகத்தை அடைய போகிறேன் அப்படின்னார். உடனே சபரி சொன்னால், அங்கேயும் வந்து உங்கள் திருவடி வாரத்தில் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்ட்டா. சரியா, அந்த சபரியை வச்சுட்டு தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய வார்த்தை, யாராவது மரணம் அடைஞ்சுட்டார்கள்னா ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார். வைகுந்த பிராப்தின்றது யாரோ சில பேர் தான் சொல்லுவாள் ஒழிய, ஆச்சாரியன் திருவடி அதாவது எங்கே இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு பெரிய ரக்ஷை எது அப்படின்னா குருவுடைய திருவடி நிழல்ல இருக்கிறது தான். அந்த மாதிரி இந்த சபரி அவ்வளோ அழகாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மதங்க மகிழ்ச்சி சொல்கிறார், நீ அங்கேயும் வரலாம், ஆனால் பகவான் எல்லா முனிவர்களுடைய ஆசிரமத்திலையும் போய் கொஞ்சம் கொஞ்ச நாள் தங்கிட்டு இருக்கான், நிச்சயமாக நம்முடைய ஆசிரமத்துக்கும் வரப்போகிறான். அப்போ எல்லாரும் போயாச்சுன்னு சொன்னால் ராமன் வரும்பொழுது நம்ம ஆசிரமத்தில் யாராவது வரவேற்கணும். அதனால் ஹே சபரி நீ இரு, நீ இருந்து ராமன் வந்தவன்னு அவனுக்கு சுசுருஷையெல்லாம் பண்ணிவிட்டு ராமன் திருப்தியான பிறகு அவனை கேட்டுண்டு அதுக்கப்புறமா நீ கிளம்பி வா அப்படின்னு விட்டார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, உள்ளொரு வேடு வச்சு ராமனோ பரபிரம்மஸ்வரூபன், பரபிரம்மஸ்வரூபன் விட்டுடுவோம், ஒரு ராஜா. அப்போ அந்த ஒரு ராஜாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலையே பெரிய தபஸ்வியை தானே இருக்க வைப்பா இல்லையா. இப்போ ஃபாரின்லேருந்து ஜனாதிபதி வரார், இல்லாட்டி அந்த நாட்டுடைய பெரிய போஸ்டருக்காக வரான்னா, அப்போ நம்ம தேசத்து ஜனாதிபதி பிரதான் மந்திரி இவா தானே இப்போ ரிசீவ் பண்ணுறா. சாதாரண ஒரு அம்பாசிடர் போய் யாரும் வந்து ரிசீவ் பண்ணுறதில்ல இல்லையா. அப்போ அவ்வளவு அழகாக இந்த ராமனை தன்னுடைய ஆசிரமத்தில் சுவீகரித்து அவனுக்கு பூஜை பண்ணி மரியாதை பண்ணுறதுக்கு மதங்க மகரிஷி சபரியினிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்குறாருனா அந்த சபரியினுடைய பக்குவப்பட்ட நிலையை பார்த்துக்கோங்க. பக்குவப்படுவா குருவிடத்தில் இருந்துட்டோம்னா அழகாக பக்குவப்படுத்தி பகவானுடைய இஷ்டப்படி நம்முடைய சரீரம் மனசு இந்திரியங்கள் புத்தி எல்லாத்தையும் அவ்வளவு அழகாக மாற்றிட்டு வருவாது சத்குருநாதனுடைய விசேஷமான கிருபை. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்றா ரொம்ப அழகா மதுரக்கவி ஆழ்வார். பக்குவமே இல்லைன்னா கூட பக்குவப்பட வைக்கிறது குருவினுடையதான தர்மம். அந்த மாதிரி அந்த குரு சொல்லிட்டார், அன்னிலேருந்து காத்துருக்காளாம் சபரி. ராமச்சந்திரமூர்த்தி அழகாக கபந்தனுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். கபந்தன் தான் சொல்கிறாங்க, போப்பா ரிஷ்யமுக பர்வதத்துக்கு நீ போனால் சுக்ரீவனை பார்க்கலாம், போகிற வழியில் பம்பா நதிக்கரையில் அழகாக சபரி இருக்கா, அவள் அவனுக்காக நிறைய பழமெல்லாம் எடுத்து வச்சிருக்கா, அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா போ அப்படின்றான். அப்படி பகவான் இந்த சபரியினுடைய ஆசிரமத்தை தேடிண்டு வரான். மதங்க மகிழ்ச்சி சொல்லியாச்சு, அவர் கிளம்பி போயாச்சு. சபரி ஒவ்வொரு நாளும் ராமன் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான். அதாவது சந்தேகமே இல்லாமல் காத்துருக்கான். இப்போ ஒருத்தருக்காக காத்துருக்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்கான்னா, அது நடக்கிறதுக்கான ஏதான ஒரு முகாந்திரம், ஏதான ஒரு சதவீதமாவது அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த நம்பிக்கையானது விருத்தியாகும். ஆனால் சபரிக்கு அந்த மாதிரி எந்த முகாந்திரமுமே கிடையாது. ராமன் வந்துட்டுருக்கான், வரப்போகிறான், குரு சொன்னார், நம்பினார், அப்போ நிச்சயமாக ராமன் வருவான், அவ்வளோதான். இந்த குரு வாக்கியத்தில் அந்த பூரண நம்பிக்கை, பகவானுடைய பகவத்கீதை கேட்குறோம்னா பூரண நம்பிக்கை, சகஸ்ரநாம வாசிக்கிறோம்னா பூரண நம்பிக்கை, வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கோம்னா பூரண நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நமக்கு பலம் எல்லாமே. சபரி டெய்லி காத்துருக்கா, ராமன் எந்த வழி வருவான்னு தெரியாமல் ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் முள் கல்லெல்லாம் எடுத்து ராமனுடைய ஆன பாதங்கள் நொந்து போகப்படாதுன்னு அந்த அழகாக அந்த ஆசிரமங்களை சுற்றி எல்லாம் சுத்தி பண்ணுறான். இன்றைக்கும் நம்ம இமயமலை பக்கம்லாம் போனால் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது, திமேன்னு இருக்குது. என்ன, அந்த காலத்தில் குடிலில் இருந்தால் இப்போ ஒரு சிமெண்ட் கட்டிடத்தில் இருக்கா. ஆனால் இந்த தப்போ பலம் ஒன்றும் மாறுறதே இல்லை. அடியன் வசிஷ்ட குஹாலாம் போய் பார்த்தேன், எத்தனையோ பேர் இப்பயும் உட்காந்துட்டு சாதாரணமாக தியானம் பண்ணிட்டு இருக்கா, மனசங்கங்க அளப்பாயாம. அதனால பக்தி, பகவத் தியானம், குரு கிருபை எந்த காலமாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். சபரி ஒவ்வொரு நாளாக காத்துருக்கா. இது என்னன்னா, ரொம்ப அழகாக ராமச்சரித்த மானசத்தில் துளசிதாசர் சொல்கிறார், ராமன் வந்து உட்காரத்துக்காக அழகாக கல்லெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் வச்சு களிமண்ணை கொண்டு அழகாக ஒரு தின்ன மாதிரி எல்லாம் கட்டுறாள், ஆசனம் மாதிரி ஒவ்வொரு நாளும் கட்டி கட்டி வைக்கிறாளாம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வருவான், இன்றைக்கி வருவான், சாயங்காலம் எடுத்து சரி ஒரு நாள் ராத்திரி வரானா பார்க்கலாம். இப்படியே காத்துருக்கா பல நாட்கள் ஆயிட்டுருச்சு. ஆனால் சபரியினுடைய நம்பிக்கை ஒரு ஓரத்தில் கூட குறையலை. ஒவ்வொரு நாளும் பழங்களாக பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறான். அந்த மதங்க மகரிஷியோட ஆசிரமம் வந்து எதுவும் கெட்டி போகாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அது. ஏன்னா அவருடைய தப்போ பலத்தினால. அப்போ என்ன பண்ணுறான்னா, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய எல்லா பழங்கள்லேருந்தும் ஒவ்வொரு மரத்தோட பழமாக சாப்பிட்டு, ஆ இந்த பழம் நல்லா இருக்குது, அந்த பழம் நல்லா இருக்குது. சாதாரணமாகவே பார்த்தோம்னா ஒரு மரத்து பழங்கள் சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. நீர் கூட ஒரு மரத்துக்கு ஆயா குடிக்கணும் இப்படிலாம் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இந்த சபரி நல்ல நல்ல மரங்களுடைய பழங்களாக எடுத்து இது ருச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரமாக எடுத்து வச்சுருக்காளாம். இப்படியே நாள் பயின்றிருக்கு. நிச்சயமாக ராமன் வருவான் தீர்மானமாக இருந்தால் ஒரு நாள் ராமன் வந்துட்டான். அவளுக்கு ரொம்ப ஆனந்தம், ராமன் வந்துட்டான், ராமன் வந்துட்டான். கையில் கோதண்டத்தை வச்சுட்டு சுவாமி வந்துட்டார், மர உரி தரிச்சுட்டு வந்திருக்கார். இல்லாட்டி இப்போ சபரியை பார்த்து அவளோட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. பொண்டாட்டியை தொலைச்சிருக்கார், தேடிண்டு போகணும், சுக்ரீவனை பார்க்கணும், அவனோட ஒரு சக்கியம் ஏற்படுத்திக்கணும், அவனை வச்சுண்டு அவனுக்கு வேண்டிய ஒத்தாசையை பண்ணிட்டு அவனை வச்சுட்டு தன் பொண்டாட்டி கண்டுபிடிக்க ஒரு டென்ஷன் இருக்கு. இதுக்கு நடுவில் தான் பகவான் இந்த சபரியை பார்க்க போகிற. சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு சிட்டிலெல்லாம் நாம் இருந்தோம்னா நம்மளாம் மனசு வராது. ஆனால் ராமன் போகிறான், ஏன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். சபரியினுடைய பக்தி ராமனை இழுத்துடுத்து. அழகாக ராமன் வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷம். ராமனை வரவேற்று அவனுக்கு பாதமெல்லாம் அலம்புறதுக்கு ஜலம் கொடுத்து, அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து, அவனுடைய திருவடி அலம்பின ஜலத்தெல்லாம் சீகரிச்சுண்டு தலையிலெல்லாம் புரோக்ஷணம் பண்ணின்றாள். பகவான் ராமனுக்கு அழகாக அந்த ஆசிரமத்தெல்லாம் சுற்றி காட்டுறா. ராமன் எல்லாத்தையும் பார்க்குறான். ரொம்ப அழகாக ராமன் ஆச்சரியமாக எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ ஜோரா சபரி, ராமா உனக்காக நல்ல நல்ல பழங்களாக எடுத்து வச்சிருக்கேன், இந்த பழங்கள்லாம் நீ சாப்பிடு, அவ்வளவு ருச்சியாக இருக்கும், நிச்சயமாக உனக்கு பிடிக்கும்னு சொல்லி சபரி பகவானுக்கு பழத்தை கொடுக்குறாள். பகவான் வேண்டான்னு சொல்ல, மனசு சரியில்லைன்னா எப்படி சாப்பிட முடியும், சீதையை வேற தொலைச்சிருக்கார். ஆனால் சுவாமி அழகாக நிறுத்தி நிதானமாக சபரி கொடுத்த பழங்களை சாப்பிட்றாள். சாப்பிட்டுட்டு, ஏ லக்ஷ்மணா எப்படி இருக்குப்பார் அந்த பழம், தான் நீ சாப்பிடு அப்படின்லாம் ராமன் சொல்லி கொடுக்க அழகாக லக்ஷ்மணனும் கூட சேர்ந்து சாப்பிட்டார். அப்போ பகவான் முகத்தில் துளி கூட சீதையை தொலைச்ச துக்கமோ ஒரு அழுகையோ ஒரு வருத்தமோ எதான இருக்கணும் இல்லையா, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பகவான் அவ்வளவு அழகாக தன்னையே மறந்து சீதையை தொலைச்சதையும் மறந்து ஆச்சரியமாக சபரி கொடுத்த பழத்தை சாப்பிட்டான். சில இடங்களில் சபரி எச்சில் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்றது உண்டு. சில இடங்களில் நல்ல பழங்களா ருச்சிச்சு பார்த்துட்டு அந்த மரத்துடைய பழங்களா எடுத்து வச்சா அப்படி சொல்றது உண்டு. நிறைய பெரியவா வந்து எச்சில் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா. எச்சில் பண்ணி கொடுத்தாலும் தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அம்மா அந்த சாரக்ஸியை தானே கரைப்பா. கரைக்கும்போது எல்லாம் கரைச்சி விட்டு ஃபீடிங் பாட்டில் விட்ட பிறகு உப்பு சக்கரை போட்டோமா எல்லாம் போட்டோமான்னு ஒரு டேஸ்ட்டுக்காக அம்மா வந்து வாயில் போட்டு பார்ப்பா. அதுக்கப்புறம் குழந்தை கொடு பார்ப்பா, குழந்தை நன்னா சாப்பிடும். அந்த மாதிரி சுவாமிக்கு நல்லதை கொடுக்கணும்னு ஒரு ஆசை அவளுக்கு, அதனால் ருசிச்சு பார்க்குறா. இல்லாட்டி இந்த பழங்களை ருசிச்சு பார்க்கறதுன்னு அவளுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. அப்படி ருசிச்சு பார்த்ததுனால ஒன்றும் தோஷம் வந்துவிடாது. அதுக்காக சொல்கிறேன், இன்றைக்கும் கவனித்து பார்த்தோம்னா பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஜெகநாதனுக்கு சமையல் பண்ணுறவா வீட்டில் நன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் இங்கே அழகாக சமையல் அறைக்குள்ளேயே ஏறணும். ஜெகநாத புரியல அழகாக சமையல் அறைக்குள்ளே ஏறணும் அப்படின்னா நன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ணவே ஆரம்பிப்பாள். அந்த மாதிரி இவள் ரசித்து வச்சா ருசித்து வச்சா அப்படின்னா ராமனுக்கு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு அந்த ஒரு தவிப்பு, நல்லதைத்தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அழகா ஜோரா கொடுக்கிறாள். பகவான் சாப்பிட்டுட்டே சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பழம் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை, மாமனார் வீட்டில் சாப்பிட்டதில்லை, எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பழங்களை நான் சுவீகரித்ததே இல்லைன்னு சொல்லி ராமன் ரசித்து சாப்பிட்றான். பெண்பிள்ளை அதைத்தான் சொல்கிறா, ராமனுக்கு இது பிடிக்கும்னு அந்த சாபத்தோட இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. நம்ம எந்த பாவத்தில் சுவாமிக்கு எந்த ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்கிறோமோ அந்த பாவத்துக்கு தகுந்தா போலே பகவான் நம்மளை ஸ்வீகரிக்கிறான். கோபிகைகள்லாம் ஆத்மார்த்தமாக தன்னுடைய சரீரம் வெக்கம் மானம் எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்தா பகவான் அதுக்கேற்ற மாதிரியே அவர்களுடைய காதலனாக இருந்து ஸ்வீகரிச்சுட்டான். கோபால குழந்தைகள் கண்ணனை ஃப்ரெண்டாகவே பார்த்தா கண்ணனும் ஃப்ரெண்டாகவே பழகினான். அதனால் நம்முடைய பாவத்துக்கு தகுந்தா போல பகவத் அனுகிரகம். அப்படி அழகாக பகவான் எல்லாம் சாப்பிட்டாச்சு, திருப்தி ஆயிட்டான். அப்போ சபரி கேட்குறா, ராமா திருப்தியா எல்லாம் பார்த்தாச்சா, உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்மா. சரி ராமா, எனக்கு உத்தரவு கூட, நான் கிளம்புறேன்னுட்டாளாம். உடனே ராமன் பார்த்தா, எங்கன்னா என்னுடைய ஆச்சாரன் எங்கே இருக்காரோ அங்கே போகிறேன், உனக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன், நீ வந்தாச்சு, உனக்கு நான் சுத்ருஷை பண்ணாச்சு, நீ திருப்தி ஆயாச்சு, அது வரைக்கும் தான் எங்கள் ஆச்சாரன் சொல்லியிருக்கா, நான் கிளம்புறேன். அது ரொம்ப அழகு வந்திருக்கேடா, ஏன் அவளை பணம் கொடுத்தேனே, என்ன பண்ண போகிறா, ஏதான ஒன்று பேசணுமே, ஆச்சாரியன் எவ்வளோ சொன்னாரோ ராமன் வருவான், உபச்சாரம் பண்ண அவன் திருப்தியாக கேடு, அப்புறம் நீ கிளம்பி வந்துடு, அவ்வளோதான் கரெக்டாக. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா நீ எதுக்கு காட்டுக்கு வந்தாய், ஏன் 14 வருஷம் சுத்தின்னு இருக்காய், பொண்டாட்டியை பார்த்துக்க தெரியாதா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை சுவாமிகிட்ட அவள் பேசலை. சாதாரணமாக நமக்கு ஏதான ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அவள் தெரிஞ்சவாகிட்டலாம் பேசுவோம், அதை பற்றியான இன்னும் என்ன விஷயங்கள்னு சேகரிப்போம். ஒரு விதத்தில் அது வம்பு மாதிரி தான் ஆகிடுறது. இவள் ராமன்கிட்டே வம்பு பேச மாட்டேங்கிறா, பழத்தை கொடுத்தா திருப்தியான்னு கேட்டா சந்தோஷமானு கேட்டா, கேட்டோன்னு பகவான் சரிடா, சரி நான் சரீரத்தை விடுறேன், அழகாக சிதையை மூடிட்டு தேமேன்னு அழகாக கையை கூப்பிட்டு ராமா போயிட்டேன்னு சொல்லிட்டு அழகாக அக்னியில் இறங்குறாள். அக்னியில் இறங்கி உக்காந்துக்கிறா, அழலை கத்தலை துடிக்கலை, இந்த சரீரம் அப்படியே எரிகிறது. ராமனை பார்த்து சிரிச்சுண்டே சரீரத்தை விடுறா. அழகாக அங்கே விட்டவொடனே தேஜோமயமான ரூபத்தோட சபரி இங்கேருந்து கிளம்புறா. ராமன் கை கூப்பி கையெல்லாம் அடி டாட்டா பவேசியும்னு சொல்லி அனுப்புகிறான். சபரி மோக்ஷ சாட்சி பூத நிகமாந்த மகாதேசிகர் மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியத்தை சொல்கிறார். சபரியினுடையதான மோட்சத்துக்கு ராமன் சாட்சியாகத்தான் இன்ன. ஜடாயுவுக்கு உத்தமமான லோகங்களை அடைங்கோ பெரிய உடையாருக்கு அனுகிரகம் பண்ண சுவாமி சபரிக்கு ஒன்றுமே பண்ணல, சரியா கடனாளி ஆயிட்டார். அவள் கொடுத்த பழத்தை சாப்பிட்டாரு ஒழிய அவளுக்கு பர்த்திக்கு பண்ணுறதுக்கு அவள் சான்ஸே கொடுக்கல. அழகாக இங்கேருந்து கிளம்பிட்டாள், நேர வைகுந்த லோகம் போறா. இங்க ராமனா இருந்து அனுப்பின அதே சுவாமியே வைகுந்த லோகத்துல அழகா நாராயணனா நின்று அவளை வாமா அப்படின்னு வடக்கு வாசல் வழியாக ரிசீவ் பண்ணான். கரெக்டா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நமக்கு இந்த சபரி மோக்ஷ விஷயம் சொல்ற பாக்கியம் கிடைக்கிறது பாருங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலேயோ திருவல்லிக்கேணிலேயோ நம்பெருமாளுடைய அந்த சொர்க்கவாசல், பார்த்தசாரதியோட சொர்க்கவாசல், பரமபத வாசலை பார்த்துட்டு அது வெளியாக வந்தாச்சுன்னா நிச்சயமாக நமக்கு வைகுந்த பிராப்தி உண்டு. வைகுந்த பிராப்தின்னா உடனே பயந்துருவா, ஐயோ செத்து போனமான், இது சாகிறதுன்னு இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷன். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஒரு கன்ஃபர்மேஷன். எப்போ வேணுமோ அவாவா போய்க்கலாம், அதுதான் சாஸ்வதம். இது அது வரைக்கும் சும்மா டைம் பாஸ், நம்ம பல விஷயங்களை இது கடமை அது கடமை மூலம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆசை வயப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கோமே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இங்கே சாரம் இல்லை. இருந்து பகவத் அனுபவம் அனுபவிச்சா பரவாயில்ல. அப்படி சபரி அழகா ராமன் பார்த்துட்டு இருக்க சரீரத்தை விட்டுட்டு மோட்சம் அடைஞ்சுட்டா, பெண் பிள்ளை அதை பிடிச்சுட்டா. இனியதென்று வைத்தேனும் சபரியை போலே ராமனை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அதான் அழகு, ராமனை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ரிஷி போகும்போது சொல்லிட்டு போனார் அவ்வளோதான், மற்றபடி யாருக்கிட்டையும் ராமனை பற்றி கேட்டது கூட கிடையாது. மதங்க மாதிரி சொல்லிட்டார், ராமன் வருவான் உபச்சாரம் பண்ணு கவனிச்சுக்கோவனே அவன் போதும் எல்லாம் திருப்தியாகிட்டான் சின்ன பிறகு கிளம்பிவான்ட்டான். அப்படியே பண்ணுறாள் சபரி அழகாக, பகவான் சாட்சி பூதனான் நின்றுண்டு அவளுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். சபரி மோட்ச பிராப்தி அடைஞ்சாள். ஒரு தடவை தான் பார்த்தா, ஒரு தடவை தான் பகவானுக்கு பலன் கொடுத்தா, அன்றைக்கே பகவானை திருப்தியான்னு கேட்டா அன்றைக்கே சரீரத்தை விட்டுட்டா. அதுதான் அழகு, திருப்பானாழ்வார் மாதிரி அன்னைக்கு தான் பார்த்தார், அன்னைக்கு தான் ரங்கநாதன் ஸ்ரீரங்கம் நுழைஞ்சார், அன்னைக்கு தான் ரங்கநாதனை பார்த்தார், அன்னைக்கு தான் ரங்கநாதத்தை பாசனம் பண்ணார், அன்னைக்கே ரங்கனுக்குள்ள போயிட்டார். அவன் மேனி ஆனேனும் மீரா ஒரே ஒரு தடவை தான் துவாரகா போனார், பஜனை பாடினா கதவை திறந்தது கண்ணனோட போயிட்டார், அவ்வளோதான். அது சில பேருக்கு மட்டும் அப்படி வந்து விடுறது தட்சணாத்து அப்படின்றோம் இல்லையா, அந்த தட்சணாத்து சபரி அடைஞ்சுட்டா. அவளா வெண்பிள்ளை சொல்றா, இவ்வளவு இனிமையா அவளுக்கு ஒரு மோட்சம் எப்படா கிடச்சுன்னா ராமனுக்கு இது இனியதா இருக்கும்னு எடுத்து வச்சா இல்லையா. இப்போ நம்மளும் எத்தனையோ வஸ்துக்கள் சாப்பிட்றோம், இது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கேன்னு நம்முடைய நாக்கு தான் பெருசா நமக்கு தோன்றதை ஒழிய, ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே இந்த வஸ்துவை பத்மநாபனுக்கு கொடுக்கலாம், இந்த வஸ்துவை ரங்கநாதனுக்கு கொடுக்கலாம், இந்த வஸ்துவை பாண்டரங்கனுக்கு கொடுக்கலாம், இந்த வஸ்துவை பார்த்தசாரதி கொடுக்கலாம், இந்த வஸ்துவை கிருஷ்ணனுக்கு கொடுக்கலான்னு இந்த ருச்சியை பகவத் கைங்கரியமாக எனக்கு தெரிஞ்சு யாருமே யூஸ் பண்ணதில்லை. சபரி தான் நாக்குடைய ருச்சியை பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தினா, இந்த ருச்சி தான் நம்மளை கொண்டு கீழே தள்ளுறது ஒவ்வொரு தடவையும். ஆனால் சபரி அந்த நாக்கு ருச்சியைய, அதான் என்ன அனுபவம் பாருங்கள் பெரிய பெண் பிள்ளையோடது, அந்த நாக்கில் இருக்கிற ருச்சியை வச்சுட்டு இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குது, இது பெரிய டேஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டு ராமனுக்காக எடுத்து வச்சா அவள் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக ராமனுக்கு மேட்ச் ஆச்சு. இதெல்லாம் ஒரு பழமாக எப்படி சாப்பிட்றதுன்னு இல்லாமல் அத்தனை பழத்தையும் பகவான் சாப்பிட்டான். பெண் பிள்ளை சொல்கிறா, அடியாள் அந்த மாதிரி இல்லையே சுவாமி, நான் டெய்லி வைத்தமானுக்கு பெருமாளுக்கு பழமாக கொடுத்துட்டுருக்கேன், ஒன்றும் கிடையாது அடியாள் மொசல் புழுக்க வரப்பில் கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னு கேட்டுட்டேன். இதை யாரையாவது பார்த்து கேட்டிருந்தா கூட பெரிய விஷயம் இல்லை. சபரி விஷயத்தை நேருக்கு நேர் நின்ன பார்த்த ராமனுடைய தம்பியான ராமானுஜன் தான் இந்த ராமானுஜர். அழகா அண்ணா இந்த பழம் எல்லாம் சிரிச்சிருந்து சாப்பிட்றத பார்த்து லக்ஷ்மணன் சந்தோஷப்படா, அப்பாடா இப்போதான் அண்ணா முகத்தில் ஒரு சிரிப்பு வருது, ஒரு தெளிச்சம் வந்திருக்கு அண்ணா முகத்தில், அப்பாடா இப்படியே அண்ணா தெளிஞ்சுட்டாருன்னா பரவாயில்ல, லக்ஷ்மணனுக்கு நிச்சயமாக சீதையை கண்டுபிடிச்சிருவோம் அதெல்லாம் சந்தேகமே இல்லை, இவர் அது வரைக்கும் காப்பாற்றின்னு இருக்க போகிறது எப்படின்னு வயிறு பிடிச்ச ஒரு லக்ஷ்மணன். அப்பா அழகாக சபரி கொடுத்த பழத்தை சாப்பிடுவோம் ராமனுக்கு, ஏய் லக்ஷ்மணா இந்த பழம் சாப்பிட, ஃபஸ்ட் டைம் என்னடானா இந்த பழத்தை பார்த்துட்டு சீதைக்கு இது பிடிக்கும்னு சொல்லலை. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா கிஷ்கிந்தா காண்டத்தெல்லாம் பார்த்தோம்னா, ஆஹா இந்த பூவை பார்த்தா சீதைக்கு பிடிக்கும்டா, இந்த பழம் சீதைக்கு பிடிக்கும்டா, இந்த மழை சீதைக்கு பிடிக்கும்டா, இந்த மயிலாடுற சீதைக்கு பிடிக்கும்டான்னு புலம்பினார் ராமன். சபரி பழம் கொடுத்த போது இந்த பழம் சீதைக்கு பிடிக்கும்னு சொல்லலையா, சீதையையே மறந்து போகும்படியாக ஒரு சபரி மோட்சம். அதெல்லாம் பார்த்த லக்ஷ்மணன் உடனே லக்ஷ்மணன் அப்படியே மனசில் நினச்சிருந்தா, பா எப்பேற்பட்ட பக்தி, நாக்கை கொண்டு பகவானை பிடிச்சவள், சரியா சொன்னோம்னா நாக்கு ருச்சியை கொண்டு பகவானை வளச்சி பிடிச்சவள் சபரி. எனக்கு எப்பவுமே தோணும் இந்த ருச்சியெல்லாம் சாப்பிடும்போது, சே சபரி மாதிரி இந்த ருச்சி பெருமாள் இது உனக்கு பிடிக்குண்டா சாப்பிட்றியாடான்னு தோண மாட்டேங்கிறதே அப்படின்னு தோணும். அப்போ என்ன ஒரு பாவசுத்தி இந்த பெண் பிள்ளைக்கு பார்த்துக்கோங்க, என்ன அழகு பாருங்க. இனியதென்று வைத்தேனும் சபரியை போலே பழங்கள் கொடுத்தேனும் அதனால் இனியது, பகவான் ராமனுக்கு இது இனியது, அவனுடைய சரீரத்துக்கு இது இனியது, அவன் நாக்குக்கு இது இனியது, அவன் தொண்டைக்கு இது இனியது, அவன் மனசுக்கு இது இனியது அப்படின்னு எடுத்து வச்சாலே இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. ராமானுஜர் கேட்டார், மனசில் அப்படின்னு நினச்சிருந்தார், சபரி கொடுத்த பழமெல்லாம் கண்முன்னாடி தெரிஞ்சது, ராமன் சாப்பிட்டதெல்லாம் நினச்சி ஆனந்தப்பட்டார், அழகாக அப்படியே அசந்து போனார் பெண் பிள்ளை வாக்கியத்தில். இனிமேல் நாக்குக்கு நமக்கொன்றும் ருச்சியை விடுற மாதிரி இல்லை, ருச்சி இல்லைன்னா நாக்கை தாண்டி உள்ளே போகிறதும் இல்லை. அதனால் அது கடலை மிட்டாய் ருச்சியோ காஃபி ருச்சியோ பழங்களுடைய ருச்சியோ ரோட்டி சப்ஜி ருச்சியோ பிரெட்டு பட்டர் ஜாம் ருச்சியோ எதுவாக இருந்தாலும் வடை என்னெல்லாம் உண்டு லிஸ்ட் அவ்வளவு தெரியும் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும். நீங்கள் என்னெல்லாம் அத்தனை லிஸ்டுடைய ருச்சியையும் ஹே பிரபு இது உனக்கு பிடிக்குமாடா நீ சாப்பிட்றியாடா அப்படின்னு எடுத்து வைக்கணும். சபரி போல ராமனை உத்தேசிச்சுண்டு சாப்பிடணும், சபரி போல ராமனை உத்தேசிச்சுட்டு ருசிச்சு பார்க்கணும். ருசிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவருடைய உத்தேசம் என்ன இருந்தது, இது நல்லா ருச்சியாக இருந்ததுன்னா ராமனுக்கு கொடுக்கலாம். ரொம்ப அழகு, நம்மளால் ஜெயிக்க முடியாத ருச்சி, ஆனால் அந்த ருச்சியை கைங்கரியமாக மாற்றின்ற ஒரு பெரிய தபஸ்வினி தான் சபரி. அவ்வளவு அழகாக மோட்சம் அடைஞ்சோட்டா. அப்போ இனிமேல் நாக்கு ருச்சி நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்டியான ஃபுட், டேஸ்டி டேஸ்டி ஃபுட், எம்மி எம்மின்னு இல்லையா அந்த மாதிரி எம்மி எம்மி ஃபுட்டெல்லாம் நினச்சா பார்த்தா கேட்டா படித்தா சாப்பிட்டா சபரியை நினச்சிக்கணும். அப்போ அப்படியே ராமனுக்கும் கொடுக்கலாம், ராமானுஜருக்கும் கொடுக்கலாம். ஸோ வைகுந்த ஏகாதசி இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடப்படாது, ஆனால் நம்மெல்லாம் சாப்பிட்டோம். சரி என்ன பண்ணுறது, பசின்னு சொல்லலாம் கலப்புன்னு சொல்லலாம் இல்லாட்டி டாக்டர் வேண்டான்னு சொன்னால் எதையோன்னு சொல்லலாம். ஆனால் சரி பரவாயில்ல, ட்ரை ட்ரையாக உப்பு இல்லாமல் சாப்பிட்றோம், அட்லீஸ்ட்டு ஏகாதசி சாப்பிடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன்னா சொல்கிறோம், ஒன்றும் கிடையாது. சரி என்ன பண்ணலாம், சாப்பிடாதவாளை பற்றி கவலை இல்லை, சாப்பிட்ற நாளைக்கு துவாதசி பாரணை பண்ணுறவாலும் அந்த ருச்சியை அப்படியே சபரியை நினச்சிண்டே பகவத் அர்ப்பணமாக பண்ணிடுங்கோ. இன்றைக்கி ஆகாரம் சாப்பிட்டவர்களும் எதை ருசித்து சாப்பிட்டாலோ அந்த ருசிகரமான வஸ்துக்கள் எல்லாத்துலேயும் அப்படியே ஹரியை நினச்சிக்கோங்கோ. ஹரிக்கு அப்படியே தியானம் பண்ணி ஹரியினுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ. ரைட்டா, ரீகேப் சொல்லலாமா? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, விட்டேனோ வித்துரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. பத்து வாக்கியம் ஆச்சு, பதினோராவது வாக்கியத்திலேருந்து, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியனென்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. இருபதாச்சு, இருபத்தி ஒன்னுலேருந்து, தேவு மற்றறியேனோ மதுரகவியாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணுயாத்திரை செய்தேனோ அனிலங்களைப் போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, இந்தேனோ அகஸ்தியரை போலே, உங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. முப்பதாச்சா? 31. குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, இப்புவிடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே, இருவன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே, ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே, திருக்கச்சியாரை போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே, அனுப்பி வெய்யுமென்றேனோ வசிஷ்டரை போலே, இனேனோ கொங்கில் பிராட்டியை போலே. 40. 41. மண்பூவை இட்டேனோ குரவநம்பியை போலே, மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே, கொடுத்தேனோ கூணியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே, அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே, வைத்தவிடத்திருந்தேனோ பரதனை போலே, இட்டேனோ குகப்பெருமாளை போலே, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே, இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. 50 வாக்கியம் நன்னா இது மனசுல நிக்கட்டும். இந்த வாக்கியத்தை எப்ப வேணாலும் ஜபிங்கோ. இன்னைக்கு கூட வைகுண்ட ஏகாதசி ராத்திரி எவ்வளவு நேரம் முடியறதோ முழிச்சென்றுங்கோ. பகவத்கீதை வாசிங்கோ, பாகவதம் வாசிக்கலாம், பஜனை பண்ணலாம். எத்தனையோ உபன்யாசங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப்ல போட்டிருக்கோம், கேட்கலாம். ஆனா நிறைய பேருக்கு என்னோட உபன்யாசம் கண்டு தூங்குற பழக்கம் உண்டு, அதனால அப்ப கேட்டு சௌக்கியமா தூங்குங்கோ. வரணும் பண்ண முடியும், எவ்வளவு நேரம் முடியுமோ முழிச்சுருங்கோ. தூக்கம் வந்துருந்தா கிருஷ்ணா அந்த தூக்கம் உனக்கு சமர்ப்பணம்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு அது தானமா கொடுத்துடுங்கோ. இனி எதென்று தூக்கத்தை கொடுத்தேனோ நம்ம பேரை போட்டுக்கலாம், சரியா? அதனால பெண்பிள்ளை வாக்கியம் நமக்கு நன்மையே பண்றது. நன்மையை தவிர வேற எதுவுமே இல்லை பெண்பிள்ளை வாக்கியத்துல. பாகவதம் மகாபாரதத்துலலாம் கூட சமயத்துல அசுராளை பத்தியதான வாக்கியங்கள், அவளுடைய விஷயங்களை பத்தியதான விளக்கங்கள்லாம் வந்துடும். ஆனா பெண் பிள்ளையில பகவான தவிர பாகவதாலை தவிர வேற இதை பத்தியும் பேச்சே இல்லை. அந்த பெண் பிள்ளை போல ஒரு பக்தியும் ஒரு உத்தமமான நிதானமும் வைராக்கியமும் நமக்கு இன்னைக்கு வரட்டும். அதுக்கு யதிராஜர் சுவாமி ராமானுஜர் அனுகிரகம் பண்ணட்டும். இன்னைக்கு நம்பெருமாள் முன்னாடி ஜம்முன்னு நிற்பார் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல. அவ்வளவு வசதி. சுவாமி ராமானுஜர் வைகுண்ட கத்தியம் எல்லாம் பாடியிருக்கார், நம்பெருமாளுடைய அழகெல்லாம் அவ்வளவு வர்ணிச்சிருக்கார். அதனால ஆனந்தமா யதிராஜர் கிருபையினாலே நமக்கு நிச்சயமா பரமபதம் உண்டு, சந்தேகமே வேண்டாம். அந்த காலத்துலலாம் இந்த பரமபதம்னு ஒரு விளையாட்டு விளையாடுவார், எங்கெல்லாம் ஞாபகம், சின்ன வயசா இருக்கும்போது விளையாடுவோம். அது விளையாடினா கூட தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு எங்க தேடுறது அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நெட்டில் போனால் ஸ்னேக் அண்ட் லாடர்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். இந்த ஸ்னேக் அண்ட் லாடரை வச்சுட்டு சௌக்கியமாக விளையாடலாம். பகவான் இந்த பரமபத விளையாட்டு ரகசியமே மேலே ஏறுவோம் இறங்குவோம், ஏறுவோம் இறங்குவோம், ஏறுவோம் இறங்குவோம், விதி கீழே தள்ளும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏறி ஏறி போனால் கடைசியில் நிச்சயமாக பரமபதம் அடைஞ்சிடுவோம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. பகவான் எத்தனை நாள் இந்த பூமி வச்சிருக்கானோ அத்தனை நாள் வரைக்கும் நம்ம கடமைகளை பண்ணுவோம், நிச்சயமா மோட்சம் நமக்கு பிராப்தி ஆயிடுத்து. என்னைக்குன்னு சுவாமி தீர்மானிக்கட்டும், இல்லாட்டி என்னைக்கு வேணும் நீங்களே கேளுங்க. உத்தமமான வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் மோட்ச பிராப்தி அடையறதுக்கு பூரணமான ஆசீர்வாதங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எனக்கு தெரிஞ்சு முதல் வைகுண்ட ஏகாதசின்னு அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீம், ஜெய் போலோ சபரி மாதா கீம், ஜெய் போலோ இளையாழ்வார் லக்ஷ்மண ராமானுஜமூர்த்தி கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.